ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಪ್ರಯಾಗೈಲ ಶ್ರೀ ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿಗೆ ಉಪದೇಶಂ ಕೊಡುತ್ತಾರ. அந்த உபதேசத்தின் அடிப்படையில் தான் பக்தி ரசாமிரத சிந்து எழுதப்பட்டது. நம்ம நேற்று மாலை நேரத்தில் தசாஷமேத காட், தச அஸ்வமேதங்கள், 10 அஸ்வமேத யாகங்கள் செய்யப்பட்ட இடத்திற்கு போனோம். அங்கிருந்து அப்படியே வேணி மாதவர் கோயிலுக்கும் போனோம். அந்த ரெண்டு இடங்களையும் நம்ம நாம சங்கீர்த்தனத்தோட ரொம்ப நல்லபடியாக தரிசித்தோம். சைத்தன்ய மகாபிரபு பிரயாகைக்கு எதுக்கு வந்தார் யாருக்காவது தெரியுமா? சைத்தன்ய மகாபிரபு பிரயாகைக்கு எதுக்கு வந்தார், ஏன் அவர் வரணும், காரணம் என்ன? அவங்க அப்பா அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்கா? சைத்தன்யில படிச்சது இல்லையா? அண்ணனுக்கு திதி கொடுக்கறதுக்கா? அண்ணனை தேடி வந்தாரா? அண்ணனை தேடி அவர் தென்னிந்திய யாத்திரை போனார். வெளி காரணம், அண்ணனை தேடி தென்னிந்திய யாத்திரை போனார். ஆனால் அவர் ஏன் பிரயாகைக்கு எதுக்கு வந்தார்? அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக கயாவுக்கு தான் போனார். அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு அப்போ ஏற்படலை. அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. வேற ஏன் போனார் சைத்தன்ய மகாபிரபு பிரயாகைக்கு, எதுக்கு போனார்? மாயாவாதிகளை எதிர்கொள்றதுக்கு. அப்படியா? பிரயாகையில் மகாபிரபு மாயாவாதிகளை எதிர்கொண்டாரா? காசியில தான் மாயாவாதிகளை எதிர்கொண்டாரு. அது கூட அவர் அதுக்காக போகல. எதுக்காக மகாபிரபு பிரயாகைக்கு வந்தார்? திரிவேணி சங்கமத்தில் குளிக்கிறதுக்காக. அப்பாடி, ஓகே, திரிவேணி சங்கமத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக. வேற இதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது. ரூபகோஸ்வாமியை சந்திக்கிறதுக்காக. ரூபகோஸ்வாமி அவர் ராமகேலிலே சந்திக்கலாமே, அது ஏன் பிரயாகைக்கு அவர் வர்ற, பிரயாகைக்கு அவர் ஏன் வரணும், பூரியிலிருந்து அவர் ஏன் பிரயாகைக்கு வந்தார்? விருந்தாவன யாத்திரை போற வழியில வந்தார். பிரயாகைக்கு வரணுங்கிற அவசியம் மகாபிரபுக்கு கிடையாது. மகாபிரபு பிரயாகைக்கு எதற்காக வந்தார் அப்படின்னா, விருந்தாவனத்துக்கு போற வழியில பிரயாகை இருக்கு. அவர் பூரியிலிருந்து சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். விருந்தாவனத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டப்ப முதல் முறையாக அவர் அப்படியே வங்காளத்தின் வழியாக விருந்தாவனத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணப்ப அவரோட கூட இருந்தவங்க எல்லாரும் அவரோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஆஹா, மகாபிரபு விருந்தாவனம் போகிறார். விருந்தாவனம் போறதுங்கிறதே ஒரு பெரிய மகத்துவம், அதுவும் மகாபிரபுவோட போறது எவ்வளவு பெரிய மகத்துவம் அப்படின்னு எல்லாரும் கும்பலா சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் மகாபிரபுவோட கூட்டமா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஒவ்வொரு ஊரா போறாங்க. ஒவ்வொரு ஊரா போக 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 கூட்டம் சேர்ந்துக்கிட்டே போகுது. நம்மளாம் ஒவ்வொரு ஊரா போக போக கூட்டம் குறைஞ்சுட்டே போகும் தெரியுங்களா? நகர் சங்கீர்த்தனம் ஆரம்பிக்கும் போது 200 பேர் இருப்பாங்க, முடிக்கும் போது பாத்தீங்கன்னா 20 பேர் இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து ஆரம்பிக்கும் போது 20 பேர் இருந்தால் முடிக்கும் போது 20,000 பேர் இருப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஊர் ஊராக போகிறார். ஒவ்வொரு ஊர்லேயும் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கப்புறம் அவர் வங்காளத்தில் ராமகேலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது அங்கு அவர் ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் சந்திக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் அரசாங்க அலுவலர்களாக இருந்த காரணத்தினால அவங்க வந்து சில ஆலோசனைகளை சைத்தன்ய மகாபிரபு கொடுக்குறாங்க. இவ்வளோ கும்பலாக நீங்கள் வந்து விருந்தாவனம் போகிறது நல்லதில்லை, பல பேர் ஏதாவது தடங்கள் இழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. சரின்னு மகாபிரபு தன்னுடைய விருந்தாவன யாத்திரையை ரத்து செஞ்சுட்டு மறுபடி பூரிக்கு வந்துடுறார். இருந்தாலும் மகாபிரபுவுக்கு விருந்தாவனம் போகணுங்கிற அவருடைய எண்ணம் இருந்துட்டே இருந்தது. அதனால் ஒரு தடவை அவர் ராமானந்தராயரையும் சுரூப் தாமோதரையும் கூப்பிட்டு கேட்குறார். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்கள்கிட்ட ஆலோசிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் விருந்தாவனம் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் எனக்கு என்ன அனுமதி கொடுக்குறீங்களோ அப்போ தான் நான் அந்த காரியத்தை செய்வேங்கிறார். புனித ஸ்தலத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளாக நினச்சி போகிறது கிடையாது. கூட இருக்கக்கூடிய சக வைஷ்ணவர்கள், குறிப்பாக மூத்த பக்தர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். சைத்தன்ய மகாபிரபுவை காட்டிலும் மூத்தவர்கள் யாரும் கிடையாது பக்தியில். இருந்தாலும் மகாபிரபு மற்ற பக்தர்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறார். விருந்தாவனத்துக்கு நான் போகிறேன், போகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, தனியாக போகணும்னு நான் விருப்பப்படுறேன், இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தாதான் நான் போவேன், அப்போ தான் என்னுடைய பயணமானது பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ அவங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க, சரி நீங்கள் விருந்தாவனம் போங்க, ஆனால் தனியாக போகாதீங்க, கூட ஒரு பிராமணரை கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல மகாபிரபு அதுவும் சொல்கிறார், நான் வந்து இங்கேருந்து போகும்போது நடுராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் நான் கிளம்பி போகிறேன், யாரும் என்னை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நான் ஜார்க்கண்ட் காட்டு வழியாக போகிறேன், அப்போ யாரும் என்னை தேடி வந்தும் என்னை பிடிக்க முடியாது. எவ்வளோலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. இதெல்லாம் சொன்னி அவங்க சொல்கிறாங்க, சரி நீங்கள் காட்டு வழியாக போகிறீங்க, உங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காவது பிரசாதம் கொடுக்கறதுக்காவது ஒரு பிராமணரை கூட கூட்டிகிட்டு போங்க, அந்த பிராமணர் வெளியில் போய் பிக்ஷை வாங்கலாம், உங்களோட பொருளை தூக்கிட்டு வரலாம், உங்களுக்காக சமைக்கலாம். அப்போ மகாபிரபு சொல்கிறார், சரி பிராமணர் நான் கூப்பிட்டுக்கிறேன், ஆனால் அந்த பிராமணர் உங்களில் யாரும் இருக்கக்கூடாது. உங்களில்னா அந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை, பூரியில் இருக்கக்கூடிய நெருக்கமான சகாக்கள் யாருமே வேண்டான்ட்டார். ஏன்னா இவரை கூட்டிகிட்டு போனால் அவரை இன்னொருத்தரை நிராகரித்த மாதிரி ஆகிடும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி போட்டி பொறாமையெல்லாம் கிடையாது. இவரை கூப்பிட்டு போயிட்டு ஆ என்னை கூப்பிட்டு போலியே அந்த மாதிரி கிடையாது. அங்கே மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, அவரோட புறத்துலேருந்து வேறுபடுத்தி பார்த்த மாதிரி ஆகிடும் அவருடைய சகாக்களுக்கு மத்தியில். அதனால் எனக்கு பழக்கமானவங்க யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, பலபத்ர பட்டாச்சாரியரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவர் நல்ல பிராமணர், உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இருக்கார், உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார், ரொம்ப உங்களுக்காக காத்துன்ருக்கிறார் அப்படின்னு மகாபிரபு அவரை ஏற்றுக்கொள்வார் தன்னுடைய சேவகராக. பலபத்ர பட்டாச்சாரியரை தன்னுடைய சேவகராக எடுத்துக்கிறார். அதுக்கு ஒத்துண்டறி அவங்க சொல்கிறாங்க, சரி இன்னொரு பிராமணரையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அவர் எதுக்கு? உங்களுடைய துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு, கமண்டலத்தெல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு, கொஞ்சம் கூட மாட உதவி பண்ணுறதுக்கு. அதையும் சைத்தன்ய மகாபிரபு எடுத்துக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் அவங்களுடைய ஆலோசனை. அதன்படி ரெண்டு பிராமணர்களோட சைத்தன்ய மகாபிரபு பூரியிலிருந்து கிளம்பி ஜார்க்கண்ட் காடுகளின் வழியாக விருந்தாவனத்தை நோக்கி வரார். அப்போ அவர் முதல்ல பிரயாகைக்கு வரார். பிரயாகைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் விருந்தாவனத்துக்கு போகிறார். மறுபடி திரும்பி விருந்தாவனத்திலிருந்து பிரயாகைக்கு வரார். அதுக்கப்புறம் காஷி போகிறார். அதுக்கப்புறம் அப்படியே நவ பூரியை நோக்கி போறார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு முதல் முறை பிரயாகைக்கு வந்தபோது இங்கே 3 நாள் தங்கினார். நம்ம நேற்று போய் வேணி மாதவரை தரிசித்தோம். அந்த வேணி மாதவர் சில நேரங்களில் பிந்து மாதவர்னு அழைக்கப்படுறார். ஸோ அந்த வேணி மாதவருடைய கோயிலை நம்ம நேற்று போனோம், அங்கே கீர்த்தனம் பண்ணோம். அந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு 3 நாள் தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு அவருடைய கண்ணில் யமுனா தென்பட்டுருச்சு. சைத்தன்ய மகாபிரபு 3 நாள் தங்கியிருந்து திரிவேணியில் குளித்தார். அவருக்கு ஒரே ஒரு தடவை தான் யமுனை பக்கம் போகிறார். யமுனையை பார்த்தறியும் அவர் உடனே யமுனையில் குதிச்சிடுறார். யமுனையில் குதித்து அவரை காணாம். அதுக்கப்புறம் பலபத்ர பட்டாச்சாரியர் அவரை வந்து தூக்கி கொண்டு வர, தூக்கி கொண்டு வந்துட்டு அவர் பயப்படுற, ஐயோ மகாபிரபு இப்படி யமுனையில் யமுனை பக்கம் இவரை கூட்டிகிட்டு வரக்கூடாது, யமுனையை பார்த்தா இவர் உடனே பரவசத்தில் அதில் விழுந்துடுறார், வெளிலையும் வரமாட்டேங்கிறார், என்ன பண்ணுறாருன்னு தெரியறதில்ல. சரி, அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக அவரை வந்து விருந்தாவனத்துக்கு கூப்பிட்டு போயிடுறார். விருந்தாவனத்தில் கூட்டிகிட்டு போய் விருந்தாவனத்தில் நிறைய லீலைகள் நடந்தது, அது நீங்கள் விருந்தாவனம் போகும்போது கேட்கலாம். விருந்தாவனத்தில் ஒரு நாள் என்ன ஆனதுன்னா, சைத்தன்ய மகாபிரபு மறுபடியும் யமுனையில் போய் குதிச்சிட்டார். யமுனையில் குதிச்சுட்டு வெளியிலே வரல. அதுக்கப்புறம் மகாபிரபு தேடி பிடிச்சி பலபத்ர பட்டாச்சாரியர் அவரை வெளியில் கொண்டு வருவார். அதனால் பலபத்ர பட்டாச்சாரியருக்கு ஒரு வருத்தம், மகாபிரபு விருந்தாவனத்தில் இருந்தார்னா அது சரியில்லை, அவருடைய பரவச நிலை விருந்தாவனத்தை அணுகும்போது ஒவ்வொரு க்ஷணமும் பல மடங்கு அதிகரிச்சுட்டே போனதாம். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமையினுடைய மிக உயர்ந்த நிலையை வெளிப்படுத்தினார் எப்பவுமே. அதுவும் குறிப்பாக அவர் விருந்தாவனத்துக்கு போகும்போது ஒவ்வொரு க்ஷணமும் அவருடைய பிரேமை அதிகரிச்சுட்டே போனது. அதில் என்ன ஆனதுன்னா, விருந்தாவனத்துக்குள்ளார போகும்போது அவரை கட்டுப்படுத்தவே முடியல, பலபத்ர பட்டாச்சாரியரால் கட்டுப்படுத்தவே முடியல. அவருடைய பிரேமையை பார்த்து விருந்தாவனத்தில் நிறைய பேர் சைத்தன்ய மகாபிரபு நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, இங்கே எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க நிறைய பேர் கூப்பிட ஆரம்பித்தாங்க. மகாபிரபு பார்க்குறதுக்கு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அவ்வளோ கூட்டத்தை வந்து பலபத்ர பட்டாச்சாரியரால் அனுசரிக்க முடியல. அதனால் அவரும் அங்கே விருந்தாவனத்தில் சைத்தன்ய மகாபிரபுவோட இணைஞ்ச ஒரு பிராமணர், சனோடிய பிராமணர், அவரும் சேர்ந்து மகாபிரபு கிட்ட சொல்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி விருந்தாவனத்துலேருந்து கிளம்பலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலபத்ர பட்டாச்சாரியர் சொல்லுவார். ஏன் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் உளுந்துடுறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, உங்களுடைய பாதுகாப்புக்காக என்னை அனுப்பியிருக்காங்க. மகாபிரபு சொல்ற, சரி அது உங்களுடைய விருப்பம்னா நான் விருந்தாவனத்தொட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி விருந்தாவனத்திலிருந்து சைத்தன்ய மகாபிரபு பிரயாகை நோக்கி வரார். அப்போ சனோடிய பிராமணர் அவங்க எல்லாரும் இதையும் ஒரு காரணமாக சொல்லியிருப்பாங்க, மாக மாதம் வருது மக்கர சங்கராந்தி, இந்த நேரத்தில் நம்ம போய் பிரயாகையில் குளிக்கலாம், திரிவேணி சங்கமத்தில் போய் நம்ம நீராடலாம் அப்படின்னு சொல்லி மகாபிரபுட சொல்லுவாங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு பிரயாகை நோக்கி வருவாங்க. ஆனால் அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக வச்சுருந்தார் பலபத்ர பட்டாச்சாரியர். என்னது? யமுனை பக்கத்தில் போகக்கூடாது, மகாபிரபுவை யமுனை பக்கத்தில் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு வழியாக வந்து கங்கை பக்கம் வந்தாங்க. கங்கையில் ஷோரக்ஷேத்ரா அப்படிங்கிற ஒரு இடத்தை சைத்தன்ய மகாபிரபு வந்து அடைஞ்சாங்க. சைத்தன்ய மகாபிரபு, சொன்னுடைய பிராமணா, பலபத்த பட்டாச்சாரிய எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே கங்கையை பின்பற்றி பிரயாகைக்கு வந்து சேர்ந்தாங்க. பிரயாகையில் சைத்தன்ய மகாபிரபு ரெண்டாவது தடவை வந்தப்போ 10 நாள் தங்கியிருந்தார். 10 நாள் தங்கி தினமும் அவர் திரிவேணியில் குளித்தார். சைத்தன்ய மகாபிரபு அந்த சமயத்தில் தான் ரூப கோஸ்வாமிக்கு உபதேசத்தை கொடுத்தார். சைத்தன்ய மகாபிரபுவினுடைய லீலைகள் ஒவ்வொன்றும் விவரிக்க முடியாதவை. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறார், சைத்தன்ய சரித்தேர ஏ அமிர்தேர சிந்து ஜெகதானந்த பாஷாய யாத்ர ஏக பிந்து. அவர் சொல்கிறார், சைத்தன்ய சரித்தாமிர்தம் அப்படிங்கிறது அமிர்தத்தினுடைய சிந்து, அமிர்தத்தினுடைய கடல். ஜெகதானந்த பாஷாய யாரா ஏக பிந்து, அதிலிருந்து ஏக பிந்து ஒரே ஒரு துளி எடுத்து சைத்தன்ய சரித்தாமிர்தம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கூட அவர் சொல்லுவார் வேற ஒரு இடத்துல, இந்த சைத்தன்ய சரித்தாமிர்தம் ஒரே ஒரு பிந்துன்னு, அந்த ஒரே ஒரு பிந்து மொத்த உலகத்துக்கும் ஆனந்தத்தினால மூழ்கடிக்க முடியும். சைத்தன்ய மகாபிரபு லீலைகள் அந்த அளவுக்கு மக்களுக்கு கிருஷ்ண பிரேமையை வழங்கத்தக்கவை, வழங்க வல்லவை. ரூப கோஸ்வாமிக்கு பிரயாகையில் உபதேசம் கொடுத்தார் அந்த 10 நாளில். ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவிலிருந்து பெற்ற உபதேசத்தை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, பிரம்மதேவர் எப்படி கிருஷ்ணர்கிட்டிருந்து உபதேசம் பெற்றாரோ அதற்கு ஒப்பிடுறார். பிரம்மதேவர் கிருஷ்ணர்கிட்டிருந்து பெற்ற உபதேசத்தை பாகவதத்தில் சத்துர் ஸ்லோகி வருது. அந்த சத்துர் ஸ்லோகத்தை அவர் வந்து பிரம்மதேவர் விரிவுபடுத்துகிறார். அவரால் மொத்த விஷயத்தையும் அதற்குள்ளார புரிந்து கொள்ள முடியுது. அது மாதிரி ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவினுடைய மனதை புரிந்து கொண்டவர். ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம், மனோபீஷ்டம் அப்படின்னா அவருடைய மனதினுடைய விருப்பம், ஆசை. சைத்தன்ய மகாபிரபு எந்த விஷயத்தை பிரியப்பட்டாரோ அந்த விஷயம் அது அவருடைய மனோபீஷ்டம்னு சொல்லப்படுது. அதை வந்து இந்த உலகத்தில் ஸ்தாபனம் பண்ணக்கூடியவர் ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமியுடைய ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாருமே சிறப்பு வாய்ந்தவர்கள். ரூப கோஸ்வாமியுடைய ஸ்தானமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சில ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவினுடைய உணர்ச்சிகள், உணர்வுகள் என்னவோ அதை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். எல்லாராலையும் அவ்வளோ எளிமையாக சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறத அவருடைய செயல்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரூப கோஸ்வாமியால் அது சாத்தியமானது. அதனால தான் ரூப கோஸ்வாமியை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பிரம்மதேவருக்கு ஒப்பிடுறார். பிரம்மதேவர் எப்படி கிருஷ்ணர்கிட்டருந்து ஞானத்தை பெற்று எல்லாருக்கும் கொடுத்தாரோ அதே மாதிரி ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவிடமிருந்து பக்தி ரசாமிர்தம் அப்படிங்கிற ஒரு கடலை பெற்று அதை எல்லோருக்கும் கொடுத்தார். ரூப கோஸ்வாமி யார்? ரூப கோஸ்வாமி அவர் ஆன்மீக உலகத்தில் ரூபமஞ்சரியா இருக்கார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவர் வங்காளத்தில் ஒரு முஸ்லீம் ராஜா கிட்ட வேலை செஞ்சுருந்தார். பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். அவரும் சனாதன கோஸ்வாமி அவருடைய மூத்த சகோதரர். அவங்க ரெண்டு பேருமே முஸ்லீம் ராஜா கிட்ட வேலை செஞ்சுருந்தாங்க. அதனால் மக்கள் எல்லாரும் அவரை முஸ்லீமாகவே நினச்சிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு நான் முன்ன சொன்ன மாதிரி அவர் ராமகேலிக்கு போனப்போ ரூப கோஸ்வாமியாகவும் சனாதன கோஸ்வாமி அவங்க ரெண்டு பேருக்கும் தீட்சை கொடுத்து அவங்களை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சிஷ்யர்களாக. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அவங்க ஒரு பிரார்த்தனை விடுத்தாங்க, நாங்கள் இந்த ஜட உலகத்தில் மாட்டின்ட்டு தவிச்சுன்னு இருக்கோம், எங்களை இதிலிருந்து உங்களால் தயவுசெய்து விடுவீங்கள் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்ல, கிருஷ்ணருடைய கருணை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரூப கோஸ்வாமியும் திட்டமிடுறார், நம்ம சைத்தன்ய மகாபிரபுவோட நிரந்தரமாக போகணும். இந்த அரசாங்க அலுவலம்லாம் அலுவலாம் நமக்கு தேவையில்லை. யார் ஒருத்தருடைய மனதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் ஒருத்தருடைய மனதை கிருஷ்ணர் பிடிச்சிட்டாரோ அவங்களால வேற எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. சில பேர் சொல்லுவாங்க சில நேரத்தில், ஆஹா இஸ்கான் கோயிலுக்கெல்லாம் போயிடாத, கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் ஊதிட்டு போயிடுவார். பொதுவாக நம்ம வந்து அது அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கமும் கொடுப்போம், அது வாஸ்தவம்தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையும் அதுதான். கிருஷ்ணர் சொல்றார் பாகவதத்தில், எஸ்யாகம் அனுகிரகணாமி கரிஷ்ய ததனம் சுனை, யார் மேலே நான் வந்து அனுகிரகம் காட்டணும்னு நினைக்கிறனோ அவங்க கிட்ட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் பறிச்சிருவேன். அப்போ அந்த பக்தன் என்னை மட்டுமே சார்ந்தவனாயிடுவான். அந்த பக்தனுடைய இதயமே திருடப்பட்டு விட்டது. இதயமே கிருஷ்ணர்கிட்ட போனதுக்கப்புறம் மற்றது போகிறத பற்றி அவனுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அது ஒரு தனி விஷயம். தத்துவ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் சில நேரத்தில் இப்படியும் இருக்க முடியும், அப்படியும் இருக்க முடியும். அந்த கேள்வி ஸ்ரீல பிரபுபாத் பக்தி சாந்தசஸ்தாக்குரை சந்தித்த போது கேட்டார். நம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம ரெண்டையுமே பார்க்குறோம். கோசாமிகள், ரூப கோசாமி, சனாதன கோசாமி, மற்ற கோசாமிகள் எல்லாருமே ரொம்ப அதீத துறவு மனப்பான்மை வெளிப்படுத்தினாங்க. அதே சமயத்தில் சில பேரை நம்ம பார்க்குறோம், அவங்க சைத்திரி மகாபிரபு சகாக்கல்யே ராமானந்த ராய், அவர் ஐஸ்வர்யத்தோடு வசித்தார். ராமானந்த ராய் அவர் ஒரு கவர்னர், என்னால் இனிமேட்டு அரசாங்க பணியை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமானந்த ராய் வெளில வந்துட்டார். இருந்தாலும் அரசாங்க பணியை செஞ்சப்ப அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்களோ அதே சம்பளத்தை பென்ஷனாக கொடுத்தாங்க. அதனால அவர் கடைசி வரைக்கும் கொஞ்சம் நம்மளுடைய பார்வைக்கு சொல்லணும் அப்படின்னா ராஜபோகத்தோடையே வாழ்ந்தார். இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு அல்ல. அதைத்தான் ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரு சிந்துல விளக்குவார். புலனின்பத்திற்கான ஆசை ஒருத்தர் கிட்ட இல்லை அப்படின்னா அவர்கிட்ட எந்த பொருள் வேணாலும் இருக்க முடியும், எது வேணாலும் அவங்க கிருஷ்ணருடைய தொண்டில் உபயோகிக்க முடியும். சரி, அது ஒரு பக்கம் தத்துவம். அது இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவோட இணையணும் அப்படிங்கிறதுல தீவிரமான ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். அதுக்காக தன்னுடைய அரசாங்க வேலையிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டார். ஏறக்குறைய அவர் அதிலிருந்து விலகிட்டார். அவர் ராமகேலியிலிருந்து சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறதுக்காக பூரி வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார். சைத்தன்ய மகாபிரபுவுடைய திருவடிகளை அடையணும்னு முடிவு பண்ணுறார். அதனால வேலையெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு என்னெல்லாம் சொத்து இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வரார். தாங்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை ரெண்டாக பிரிக்கிறார். ரெண்டாக பிரித்து பாதி சொத்தை வைஷ்ணவர்களுக்கு கொடுத்துறார். அந்த ரெண்டாக பிரித்ததில் அந்த ஒரு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதையும் பாதியாக பிரிக்கிறார். அதாவது கால் பகுதி எடுத்து சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறார். மிச்ச கால் பகுதியை அவர் வந்து பத்திரமாக வருங்காலத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக சனாதன கோஸ்வாமிக்கு குறிப்பாக தேவைப்படலாம், அவரால் இவ்வளவு எளிமையாக வர முடியாமல் போகலாம். ரூப கோஸ்வாமி ரொம்ப எளிமையாக வெளியில் வந்துட்டார், சனாதன கோஸ்வாமியால் அவ்வளவு எளிமையாக வர முடியாமல் போகலாம் அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரூப கோஸ்வாமி ஒரு 10,000 தங்க நாணயங்களை ஒரு வியாபாரிக்கிட்ட ஒப்படைச்சிருக்கார். எங்கள் அண்ணனுக்கு தேவைப்பட்டதுன்னா இது கொடுங்க அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டோட 10,000 தங்க நாணயங்களை வச்சிட்றார். ரூப கோஸ்வாமி அங்கேருந்து கிளம்புறார், கிளம்புறதுக்கு தயார் செய்கிறார் தன்னை. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து புரஸ்சரணா அப்படிங்கிற ஒரு சடங்கு செய்கிறார். அதாவது அந்த சடங்கில் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு தங்ககிட்ட இருக்கக்கூடிய கலங்கள்லாம் கழிச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு அடையிறதுக்காக தங்களை தயார்படுத்திக்கிறாங்க. அப்படி சைத்தன்ய மகாபிரபு அடையிறதுக்காக தயார் செஞ்சுட்டு அவர் விருந்தாவனத்தை நோக்கி போகணும், அதாவது பூரியை நோக்கி சைத்தன்ய மகாபிரபு நோக்கி போகணுங்கிறத முடிவு பண்ணுறார். அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்தி வருதுன்னா, மகாபிரபு விருந்தாவனத்துக்கு போவார் மறுபடி அப்படிங்கிறது. அதனால் ஒரு 2 தூதர்களை அனுப்பி வைக்கிறாங்க. பூரிக்கு போய் இவங்க இந்த சடங்கெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு, பிரித்து சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க. அதுக்கு நடுவுலேயே வந்து அவர் பூரிக்கு அனுப்பி வைக்கிறார், மகாபிரபு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வாங்க, எப்போ விருந்தாவனத்துக்கு போகிறாருன்னு பார்த்துட்டு வாங்க. அவங்க அங்கே போகிறாங்க. அவங்க போன கொஞ்ச நாளே மகாபிரபு விருந்தாவனத்தை நோக்கி போயிட்டார். அவங்க மறுபடியும் இங்கே வந்து தகவல் சொல்கிறாங்க, மகாபிரபு விருந்தாவனத்தை நோக்கி போயிட்டார் அப்படின்னு. மகாபிரபு விருந்தாவனத்தை நோக்கி போயிட்டாருங்கிற தகவல் கிடச்சதையும் ரூப கோஸ்வாமி ராமகேலியிலேருந்து விருந்தாவனத்தை நோக்கி போகிறார். அப்படி அவர் விருந்தாவனத்தை நோக்கி வந்துட்டுருக்கார். சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்துக்கு போயிட்டு திரும்பி வரார். ஸோ அப்படி அவங்க 2 பேரும் இந்த பிரயாகையில் சந்திக்கிறாங்க. அது அவ்வளவு எளிதாக வந்துட்டார் ஒரு பக்கம் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா ரூப கோஸ்வாமி. ஆனால் சனாதன கோஸ்வாமியால் அவ்வளவு எளிமையில் வர முடியல. சனாதன கோஸ்வாமி எப்படி விடுதலை பெற்றார் அப்படிங்கிறத நான் காஷியில் வரும்போது சொல்கிறேன். காஷியில் நம்ம அங்கே போகும்போது சனாதன கோஸ்வாமி எப்படி விடுபட்டாருங்கிறத சொல்கிறோம். இங்கே ரூப கோஸ்வாமி கிளம்புறதுக்கு முன்னாடி சனாதனருக்கு கடிதம் எழுதிட்டு கிளம்பிடுறார், நான் கிளம்புறேன், தேவைப்பட்டதுன்னா இந்த 10,000 தங்க நாணயத்தை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூப கோஸ்வாமியும் அவருடைய தம்பி அனுபமர் அல்லது வல்லபா, அவருக்கு 2 பேர் இருக்கு, அனுபமா வல்லபா, ரூபரும் அனுபமரும் கிளம்பி வராங்க. அவங்க 2 பேரும் சைத்தன்ய மகாபிரபுவை பிரயாகையில் சந்திக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு அவங்க பிரயாகையில் சந்திக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு நிறைய கூட்டத்தோடு இருக்கார், நிறைய மக்கள் பாடுறாங்க ஆடுறாங்க, பிரேமையில் மூழ்கி இருக்காங்க. பிரயாகையில் கங்கை யமுனை 2 போனால் கூட இங்கே எப்பவும் பெருசாக வெள்ளம்லாம் வராது, இப்போ வெள்ளம் வந்தது சமீபத்தில். ஆனால் பிரயாகையில் பொதுவாக வெள்ளம் வராது, கங்கை ஓடுது யமுனை ஓடுது ஆனால் வெள்ளம் வராது. சைத்தன்ய மகாபிரபு பிரயாகைக்கு வந்தபோது இங்கே வெள்ளம் வந்துச்சு, பிரேமையினுடைய வெள்ளம். பிரயாக் மொத்தத்தையும் அப்படியே மூழ்கடிச்சது. அந்த சூழ்நிலையில் ரூப கோஸ்வாமியும் சனாதன ரூப கோஸ்வாமியும் அனுபமரும் தூரக்கிருந்து மகாபிரபுவை பார்க்குறாங்க. மகாபிரபு நமஸ்காரம் பண்ணுறாங்க, கூட்டத்தில் போய் மகாபிரபுவை சந்திக்க வேணான்னு காத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மகாபிரபுவை ஒரு வீட்டில் சந்திக்கிறாங்க. மகாபிரபு ஒரு பிராமணருடைய வீட்டில் தங்கியிருக்கிறார், ஒரு தென்னிந்திய பிராமணருடைய வீட்டில் அமர்ந்திருக்கார். அப்போ அவங்க 2 பேரும் போய் அவரை சந்திக்கிறாங்க. சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழக்கத்தில் அவங்க வந்து கர்ப்பப்புள்ளை எடுத்து பல்ல கெடுக்க வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறாங்க. பணிவை காட்டக்கூடியது அது, கர்ப்பப்புள்ளை வச்சு நமஸ்காரம் பண்ணி அவங்க சைத்தன்ய மகாபிரபுகிட்ட தங்களை ஒப்படைக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு கிட்ட ஒப்படைக்கும் போது அவங்க நிறைய சாஸ்திரங்கள்லேருந்து நிறைய ஸ்லோகங்களை சொல்லி மகாபிரபுவை போற்றி புகழ்ந்து மறுபடி நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மெல்லாம் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது தடவை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு யோசிப்போம். அவங்க மகாபிரபு பார்க்கும்போது மறுபடி ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. மகாபிரபு அவங்கள அரவணைச்சு கேட்குறார், உன்னை பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம், கிருஷ்ணர் உன் மேலே ரொம்ப கருணை உடையவளாக இருந்து உன்னை விடுவிச்சிட்டார் அப்படின்னு. ரூபகோஸ்வாமி சொல்றார், கிருஷ்ணர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, கிருஷ்ணர் யார் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் தான், உங்களுடைய கருணை தான் எங்களை விடுவிச்சதை தவிர கிருஷ்ணருடைய கருணை இல்லை. கிருஷ்ணருடைய கருணை இல்லைங்கிறது கிடையாது, மகாபிரபு மூலமாக உங்களுடைய கருணை. அவங்கள ஏற்றுக்கொண்டு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய திருப்பாதங்களை அவங்க ரெண்டு பேருடைய தலையிலையும் வைத்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஸ்ரீல ரூபகோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவை புகழ்ந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். ரொம்ப பிரபலமான ஒன்று, நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லலாம். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நாமாக. ஓகே, இன்னும் ரெண்டு தடவை சொல்லலாம். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நாமாக. நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரதிஷே நமஹ. கௌட தேசத்தில் அவதரிச்சிருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. மிக மிக கருணை வாய்ந்த அவதாரம். மகாவதான்யாய மிகவும் கருணை வாய்ந்தவர். கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ண பிரேமையை எல்லாருக்கும் வாரி வழங்குறார். கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யா, அதே சாக்ஷாத் கிருஷ்ணரே கிருஷ்ண சைத்தன்யராக வந்திருக்கார். அந்த சைத்தன்ய மகாபிரபுவை அப்படி புகழ்ந்ததுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு சனாதனரை பற்றி கேட்குறார். சனாதனர் எங்கே இருக்கார்? அவர் சொல்கிறார், சனாதனர் சிறையில் இருக்கார். மகாபிரபு சொல்கிறார், இல்லை இல்லை, சனாதனர் சிறையிலிருந்து வெளில வந்துட்டார், கூடிய விரைவில் உன்னை சந்திப்பார், என்னை வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரூபகோஸ்வாமி இங்கே வல்லபாச்சாரியரை சந்திப்பார். சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறதுக்காக வல்லபாச்சாரியர் வருவார். அதுக்கப்புறம் ரூபகோஸ்வாமியும் அறிமுகப்படுத்துவார். அதன் பிறகு அவருடைய சிக்ஷா ஆரம்பமாகும். அதற்கு முன்னாடி அங்கே சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கறதுக்காக வல்லபாச்சாரியர் வரார். சைத்தன்ய மகாபிரபு தங்கியிருந்த இடத்திற்கு வல்லபாச்சாரியர் வரார். வல்லபாச்சாரியர் இங்கே மறுக்கரையில் இருக்கக்கூடிய அடையில கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார். அங்கேருந்து சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அவரை கூப்பிடுறதுக்காக வரார். சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறதுக்காக வரும்போது சைத்தன்ய மகாபிரபு பற்றி அவர் ஏற்கனவே கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறார். அதனால் சைத்தன்ய மகாபிரபு பார்க்குறதுக்காக வரார். சைத்தன்ய மகாபிரபு அவரோடு சேர்ந்து கிருஷ்ண கதாவை பேச ஆரம்பிக்கிறார். வல்லபாச்சாரியர் கிருஷ்ணரை பற்றி மகாபிரபுக்கிட்ட பேசுகிறார். மகாபிரபுக்கிட்ட பேசும்போது மகாபிரபு தன்னுடைய பரவச நிலையை கட்டுப்படுத்த நினைக்கிறார். யாரெல்லாம் கிருஷ்ண பக்தியில் உயர்ந்த நிலையில் இருக்காங்களோ அவங்க தங்களுடைய பரவச நிலையை வெளிப்படுத்த மாட்டாங்க. கிருஷ்ண பக்தியில் உயர்நிலையில் இருக்கிறவங்க பரவச நிலையை வெளிப்படுத்த மாட்டாங்க. வெறும்னா கிருஷ்ண பக்தியில் ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அப்படி பரவசம்னா அப்படி கண்ணிலேருந்து தண்ணி தார தாரையாக ஊற்றும், உருளுவாங்க, புரளுவாங்க. அதாவது தான் ஒரு மிகச்சிறந்த பக்தன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் காட்டணும்னு பிரியப்படுவாங்க. ஆனால் மிக உயர்ந்த பக்தி நிலையில் இருக்கவங்களால் அவங்க அவங்கக்கிட்ட எப்போவுமே பரவசம் இருந்தாலும் அவங்க வெளி மக்கள் கிட்ட தங்களுடைய பரவசத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால சைத்தன்ய மகாபிரபு வல்லபாச்சாரியர் ஒரு பக்தர் தான், வெளி மக்கள் கிடையாது. இருந்தா கூட அவர்கிட்ட கூட தன்னுடைய பரவசத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் மகாபிரபு கிடையாது. அதனால வல்லபாச்சாரியர் கிருஷ்ண கதாவை பற்றி பேசும்போது மகாபிரபுவுக்கு பரவசம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இருந்தாலும் அவர் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறார். ஆனால் ஒரு சூழ்நிலையில் அவரால் அதை கட்டுப்படுத்த முடியல, அவருடைய பரவச நிலைகள் வெளிப்படுது. அவருடைய பரவச நிலைகள் வெளிப்படும் போது வல்லபாச்சாரியர் பார்க்குற, இந்த மாதிரி நான் யாரையுமே பார்த்தது கிடையாது, இவ்வளோ ஒரு பரவச நிலையில் இருக்கக்கூடியவங்க யாரையுமே பார்த்தது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். அப்புறம் வல்லபாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபுவை மதிய உணவுக்காக அழைக்கிறார். அப்போ அங்கே ரூபகோஸ்வாமியும் இருக்கிறார். ரூபகோஸ்வாமியை வல்லபாச்சாரியருக்கு சைத்தன்ய மகாபிரபு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவர் ரூபகோஸ்வாமி அப்படின்னு சொல்லி ரூபகோஸ்வாமி அனுபமா ரெண்டு பேரையும். அப்போ வல்லபாச்சாரியர் ரூபகோஸ்வாமியை அரவணைக்கிறதுக்காக வர்றார். ரூபகோஸ்வாமி வல்லபாச்சாரியருக்கு நமஸ்காரம் செலுத்துகிறார். நமஸ்காரம் செலுத்தினையும் அரவணைக்கிறதுக்காக வர்றார். அப்போ ரூபகோஸ்வாமி சொல்கிறார், வேண்டாம், என்னை தொடாதீங்க, நான் நீச்ச ஜாதி, நான் தாழ்ந்த ஜாத்தியை சேர்ந்தவன், என்னெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு ஒதுங்குறார். ரூபகோஸ்வாமி உயர்ந்த சாரஸ்வத பிராமணத்தை குடும்பத்தை சார்ந்தவர். இருந்தாலும் அவர் இஸ்லாமியர்களோட கொண்ட தொடர்புனால அவர் வந்து ஜாத்தியை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி கணக்கு, அவரும் இஸ்லாமியராக மாறின மாதிரி ஒரு கணக்கு. அதனால் வல்லபாச்சாரியர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பிராமணர், ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர். அவர் வந்து நம்மளை தொடர்றது சமுதாயத்தில் ஏற்கப்படாத ஒன்று அப்படிங்கிறதுனால ரூபகோஸ்வாமி விலகி போகிறார். ரூபகோஸ்வாமி சமுதாய பழக்க வழக்கத்தை எதிர்த்து நிற்கல, சமுதாய பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஒதுங்கி போகிறார். ஆனால் அந்த நேரத்தில் சைத்தன்ய மகாபிரபு திருப்தி அடைகிறார். அவருடைய மனப்பான்மையை பார்த்து, ரூபகோஸ்வாமியுடைய பணிவு மனப்பான்மையை கண்டு சைத்தன்ய மகாபிரபு திருப்தி அடைகிறார். வல்லபாச்சாரியர் அதே பணிவு மனப்பான்மையை கண்டு ஆச்சரியம் அடைகிறார். வல்லபாச்சாரியர் சொல்கிறார், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பொருட்டல்ல, நீங்கள் வந்து வைஷ்ணவர், நீங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் வைஷ்ணவர், வைஷ்ணவருக்கு இந்த ஜாதி பேதம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரூபகோஸ்வாமிகிட்ட எடுத்து சொல்கிறார். வல்லபாச்சாரியர் அதை புரிஞ்சுண்டு, ரூபகோஸ்வாமியினுடைய நிலையை புரிஞ்சுண்டு அவர் ஸ்ரீமத் பாகவத்லன்னு சொல்கிறார். நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம், அகோபதோ சுபஜோதோ கரியா. யார் ஒருத்தர் ரொம்ப சுபச்ச கீழ்நிலையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க நாம பகவானுடைய நாமத்தை சொல்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே எல்லாவித யாகங்களையும் தவங்களையும் செஞ்சவங்களாக கருதப்பட வேண்டும், எல்லா தீர்த்தங்கள்லையும் நீராடினவங்களாக கருதப்பட வேண்டும். அத்தகைய உயர்ந்த நிலை நாமத்தை சொல்கிறவங்களுக்கு இருக்கு. அதனால் வல்லபாச்சாரியர் அதை புரிஞ்சுட்டு ரூபகோஸ்வாமியை புகழ்வர், நீங்கள் வந்து நாமத்தை சொல்கிறதுல ஈடுபட்டு இருக்க, அதனால் உன்னுடைய நிலை வந்து தாழ்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ரூபகோஸ்வாமி அரவணைப்பார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவர் வல்லபாச்சாரியருடைய நடத்தை பார்த்து அதனாலும் திருப்தி கொண்டு சைத்தன்ய மகாபிரபுவும் இன்னும் பல சாஸ்திரங்கள்லேருந்து மேற்கோள்களை காட்டுவார். சைத்தன்ய மகாபிரபு பல சாஸ்திரங்கள்லேருந்து மேற்கோள் காட்டுவார். அவர் மேற்கோள் காட்டுறதை பார்க்கும்போது வல்லபாச்சாரியருக்கு இன்னும் திருப்தி அடையும், அவர் இன்னும் மகிழ்ச்சி அடைவார். நம்ம சொன்னது வந்து மகாபிரபுவும் அது நம்மளுடைய கருத்தை வந்து வலியுறுத்துறார் அப்படிங்கிறத சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாத சாஸ்திரம் ஜபஸ்தப அப்ராணஸ்ய தேகசிய மண்டலம் நோக்கரஞ்சனம். யார் ஒருத்தர் பகவத் பக்தி இல்லையோ, பகவத் பக்தி ஹீனஸ்ய, யார்கிட்ட பகவத் பக்தி இல்லையோ அவங்க ஜாதி சாஸ்திரம் ஜப தப, அவங்க நல்ல ஜாத்தியில் பிறந்திருந்தாலும் சரி, நல்லபடியாக சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் சரி, நல்ல ஜபங்கள் பண்ணாலும் சரி, நல்ல தவங்கள் பண்ணாலும் சரி, அது எப்படின்னா அப்ராணஸ்ய தேகசிய, பிராணானா என்ன உயிர், அப்ராணா அப்படின்னா உயிரற்றது. அப்ராணசிய தேகசியனா உயிரற்ற உடல். மண்டனம் லோகரஞ்சனம், உயிரற்ற உடலுக்கு நிறுவன பிணத்துக்கு செய்யக்கூடிய அலங்காரம். நிறைய நேரத்தில் பிணத்துக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, சாகத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போவாங்க, நான் போகும்போது என்னை இந்த நகையோடு உற்று எரிச்சிருமா, ரைட், கேள்விப்பட்டிருக்கோம். சில நேரத்தில் சாகும்போது இந்த நகை எடுத்துடாத, இந்த நகையோடு என்னை எரிச்சிரு. ஏன்னா மக்கள் நினைத்து நிறைய நினைப்பாங்க, அவன் தான் போயிட்டானே, அந்த நகையை வச்சு என்ன பிரயோஜனம், வெட்டு. சில நேரத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிலருக்கு பார்த்திங்கன்னா சில அணிகலன்கள்லாம் அப்படியே உடலோடு ஒட்டி போயிடும். இந்த மோதிரம்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலட்டவே முடியாத மாதிரி ஆகிடும். செத்ததுக்கப்புறம் அவன் கையை வெட்டி கூட அந்த மோதிரத்தை வெட்டி எடுத்துருவாங்க, ரைட், கேள்விப்பட்டிருக்கோம். காமனா ஒன்றும் புதுசு கிடையாது, சகஜமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஏன்னா செத்ததுக்கப்புறம் அவனுக்கு அலங்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கருத்தை தான், ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு எதுக்கு அலங்காரம், அவசியம் இல்லாதவனு. ஆனால் அவனுக்கு அலங்காரம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி தான் யார் ஒருத்தர்கிட்ட உயர்ந்த ஜாதி இருந்து, சாஸ்திரம் இருந்து, ஜபம் இருந்து, தபம் இருந்து, பகவத் பக்தி இல்லாமல் போச்சு அப்படின்னா அப்ராணசிய தேகம். சைத்தன்ய மகாபிரபு இதை சுட்டி காட்டும்போது வல்லபாச்சாரியருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். ஏற்கனவே வல்லபாச்சாரிய சைத்தன்ய மகாபிரபுனுடைய பக்தி பாவத்தை பார்த்தார், அதாவது அவருடைய உயர்ந்த மன எழுச்சிகளை பார்த்தார். அதோடு இணைந்து அதுக்கடுத்து அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய தத்துவ ஞானத்தையும் பார்க்குறார். அதனால் வல்லபாச்சாரியர் ரொம்ப திருப்தி அடைவார். திருப்தி அடைஞ்சிட்டு சரி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். நதியை தாண்டி போகணும். என்ன நதி? யமுனா நதி. என்ன ஆகும்? சைத்தன்ய மகாபிரபு குதிச்சுடுவார். சிம்பிள், சின்ன குழந்தை கூட கற்றுக்குச்சு. யமுனையை பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு அதில் உள்ள குதிச்சிட்டார். குதிச்சரையும் வல்லபாச்சாரியருக்கு ஒன்றுமே புரியாது, என்னது இவர் பாட்டு வந்தார், நம்ம பாட்டு போட் படகுல வச்சு கூட்டிகிட்டு வரலான்னு கூப்பிட்டு வந்தால் பாத்திரையும் குதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவரை தூக்கிடுவாங்க. தூக்கினதுக்கப்புறம் அவர் அவருடைய பரவசத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திடுவார். கட்டுப்படுத்திட்டு என்ன பண்ணுவார் தெரியுங்களா, படகுல ஆட ஆரம்பிச்சிடுவார். நேற்று நம்ம சில இடங்களுக்கு படகுல போனோம், ரைட், படகுல வந்து அப்படி கொஞ்சம் எந்திரிச்சு நின்னம்னா என்ன சொல்கிறான் படகுக்காரன், சாமி சாமி உட்காரு உட்காருங்கிறான். எந்திரிச்சு நின்னாலே படகு வந்து சமநிலையை இழந்துடுது, அப்படி ஆட ஆரம்பிச்சிடும். மகாபிரபு அந்த படகுல ஏறி ஆட ஆரம்பிச்சிருவார். அவரால் யமுனையை பார்த்துறீங்க. அதுதான் வந்து நம்ம நேற்று அந்த பக்தியுனர் தாக்கூருடைய பாடலில் பாடும்போது நம்ம பார்த்தோம், சரண சிது தேக்கிய கங்கா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் லைன், அபசர சதாஸ், சரண, அதாவது பக்தியுனர் தாக்கூர் சொல்கிறார் கங்கையை பார்க்கும்போது பிரேமை அதிகரிக்குதுங்கிறார். அவர் பக்தியுனர் தாக்கூர் கங்கையினுடைய கரையில் இருக்கார், கங்கையை பார்க்கும்போது பிரேமை அவருக்கு அதிகரிக்குங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு யமுனையை பார்க்கும்போது அவருடைய பிரேமை அதிகரிக்குது, அவரால் கட்டுப்படுத்த முடியல, படகு வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து தன்னை கட்டுப்படுத்தி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இந்த சூழ்நிலையில் நம் எல்லா படகுக்காரன் வந்து படகு கவர போகுதுண்ணா, தண்ணி படகு பாதி படகு தண்ணி ஏறிடுச்சு, படகு கவர் தான் போகுது. என்ன பண்ணாங்களோ தெரில. சில நேரத்தில் நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது படகுல நிறைய படகு ஓட்டையாக இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அவன் வந்து ஒரு பக்கெட் வச்சு எடுத்து எடுத்து ஊற்றின்னு இருப்பான், நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஆனால் இதில் வரும்போது என்ன பண்ணுவீங்க, தண்ணி முழுசாக உள்ளே வந்துட்டே இருக்குது, படகுக்காரன் என்ன பண்ண தெரில. அதுக்கப்புறம் மகாபிரபு ஏதோ சூழ்நிலையை பார்த்துட்டு அவர் தன்னை கட்டுப்படுத்திட்டு போயிட்டார். வீட்டுக்கு வல்லபாச்சாரியரை வீட்டுக்கு போனனையும் அவரை நல்லா உபசரித்தார்கள், நல்லா உபசரித்து அவருக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. மகாபிரபு பிரசாதம் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் வல்லபாச்சாரியர் ஸ்வயம் அவரே மகாபிரபுடைய கால்களை பிடித்து விட்டு அவருக்கு சேவை பண்ணார். மகாபிரபு அவரையும் பிரசாதம் எடுத்துக்க சொல்லி சொன்னார். அவர் பிரசாதம் எடுத்துட்டு விரைவாக வந்து மறுபடி மகாபிரபுவுக்கு தன்னுடைய சேவையை தொடர்ந்தார். அதுக்கப்புறம் அங்கே வல்லபாச்சாரியருடைய வீட்டில் மகாபிரபு சந்திக்கிறதுக்கு ரகுபதி உபாத்யாய அப்படிங்கிற ஒரு பக்தர் வந்தார். அவர் மகாபிரபுவை சந்தித்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ மகாபிரபு அவருக்கு ஆசி கொடுத்துட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அவர் வந்து நீ கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்கிறார். மகாபிரபு அவர்கிட்ட கிருஷ்ணரை பற்றி நீ சொல்லுன்னு சொன்ன உடனே அவரே கிருஷ்ணரை புகழ்ந்து சில ஸ்லோகங்களை எழுதியிருந்தார். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு ஸ்லோகம் ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம். ஸ்ருதிமபரே ஸ்மிருதிமிதரே பாரதம் அன்யே பஜந்து பவபீத அகம் இக நந்தம் வந்தே யஷ்யாளிந்தே பரபிரம்ம. சில பேர் ஸ்ருதியை வழிபடலாம், சில பேர் ஸ்மிருதியை முக்கியமானதாக கருதலாம், சில பேர் மகாபாரதத்தை முக்கியமானதாக கருதலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன வழிபடுறேன் அப்படின்னா இந்த ஸ்ருதி ஸ்மிருதி மகாபாரதம் இது அதுனா அதில் இருக்கக்கூடிய நபர்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், அதெல்லாம் முக்கியமானதாக சில பேர் கருதலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யாருடைய வீட்டினுடைய முற்றத்தில் கிருஷ்ணர் விளையாடுறாரோ அவரை நான் வழிபடுறேன். யார் அது? நந்த மகாராஜ். நந்த மகாராஜுடைய வீட்டில் முற்றத்தில் கிருஷ்ணர் விளையாடுறார். ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் மகாபிரபு ரகுபதி உபாத்யாய தொடர்ந்து பேச சொல்கிறார். அவரும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ ரகுபதி மகாபிரபுடைய உடலில் இருக்கக்கூடிய அறிகுறிகளை பார்க்குறார். அந்த அறிகுறிகள்லாம் பார்க்கும்போது அவர் முடிவு பண்ணுறார், இவர் சாக்ஷாத் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத ரகுபதி உபாத்யாய கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் மகாபிரபு ராமானந்த ராயர்கிட்ட எப்படி அவர் வாயிலிருந்து இவர் என்ன நினைக்கிறாரோ அதை கொண்டு வரணும்னு நினைச்சாரோ, அதே மாதிரி ரகுபதி மூலமாக தான் நினைக்கிறத அடுத்தவர் வாயிலிருந்து வாங்கிறது. அந்த மாதிரி ரகுபதி கிட்ட கேள்வி கேட்குறார். அவர் கேட்குறார், யார் இருக்கிறதுலே ஸ்ரேஷ்டர், இருக்கிறதுலே மிக உயர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறார். ரகுபதி சொல்கிறார், ஷியாமம் ஏவம் பரமம் ரூபம், கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள். அதுக்கடுத்து கேட்கிறார், ஷியாம ரூபேன வாசஸ்தேன ஸ்ரேஷ்டா, ஷியாமர் வசிக்கக்கூடிய இடங்கள்ல ஸ்ரேஷ்டமானது எது? என்னது ஷியாமம் எங்கெல்லாம் இருக்கார்? நிறைய இடத்துல இருக்கிறார். அதுல எது ஸ்ரேஷ்டமானது? மதுபுரி, பிருந்தாவனம், மதுரா, இது ரொம்ப ஸ்ரேஷ்டமானது. அதாவது வைகுண்ட லோகங்களை காட்டிலும் பிருந்தாவனம் சிரேஷ்டமானது. அதுக்கடுத்து கேட்குறார், பால்ய பௌகண்ட கைஷோரா, கிருஷ்ணருடைய பருவம் மூன்று, அதில் சிரேஷ்டமானது என்ன? கைஷோர பருவம். இப்படி சைத்தன்ய மகாபிரபு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறார். எத்தனையோ ரசங்கள் இருக்குது, இந்த ரசங்களில் உயர்ந்தது எது? மாதுரிய ரசம். இது எல்லாத்தையும் அவருடைய வாயிலிருந்து கேட்குறார். இப்படி கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் பகவானுடைய புகழை பாடி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து மற்றவங்கள்லாம் அதிசயத்து போய் நிற்கிறாங்க. நிறைய கிராமத்து மக்கள், நிறைய பேர் மகாபிரபு பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் இவரை விருந்து கூப்பிடுறாங்க. வல்லபாச்சாரியருக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது. இவர் வர்ற வழியிலே யமுனையில் விழுந்துட்டார், என்ன ஆகுமோ தெரியாது. இவரை நம்ம வீட்டில் நம்ம வச்சுக்க வேண்டாம், சரி இவரை பிரயாகையிலே கொண்டு போய் விட்டுடலாம். யாராவது இவரை வீட்டு கூப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் கூப்பிட்டுட்டு உங்களுடைய தலைவலி எடுத்துக்கிட்டு நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வாங்க, நான் ஏதோ பத்திரமாக அவரை கொண்டு போய் பிரயாகையில் சேர்த்துட்றேன் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அப்படி வல்லபாச்சாரியை முடிவு பண்ணி இவரை பிரயாகைக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வரார். ஆனால் இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டார். என்ன பண்ணார்? ஆ, மயக்க மருந்து போட்டு கூப்பிட்டு வந்தாரா? இல்ல என்ன பண்ணார்னா கங்கை வழியா கூட்டு வந்துட்டார். யமுனை வழியா கூட்டு வந்தா தானே பிரச்சனை, கங்கை வழியா கூட்டு வரலான்னு சொல்லி கங்கை வழியா கூட்டு வந்துடுறார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு பிரயாகில் மக்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தசாஷ்வமேத காட் அந்த பக்கம் போயிடுறார். அந்த பக்கம் போயிட்டு அங்கே ரூப கோஸ்வாமிக்கு உபதேசம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஹரே கிருஷ்ணா.